السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، علوت أرلالا نهرت أنبالا அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஆரம்பமாக புகழ்ந்து துதிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன், இணை துணையற்றவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன். அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அல்லாஹுவின் இறுதி தூதர், எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அன்புக்குரிய குடும்பத்தவர்கள், அவர்களது அருமை தோழர்கள், அவர்களது உயர்ந்த தீனை பின்பற்றி ஒழுகும் நன்மக்கள், அவர்களது தீனுக்காக உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய சகல நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி வாழுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே, அவனது ஒரு இபாதத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாட்டிலே எல்லா பாடசாலைகளும் மூடப்பட்டு நமது அருமை பிள்ளைகள் விடுமுறையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் இன்னும் ஒரு சாரார் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறார்கள். நமது பிள்ளைகள் நமக்கு பெருமதி மிக்க சொத்துக்கள், விலை மதிப்பற்ற செல்வங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது கைகளிலே அவர்களை அமானிதங்களாக ஆக்கி தந்திருக்கிறான். நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டுள்ள இந்த செல்வங்கள் பற்றி மறுமையிலே அல்லாஹ் தஆலா விசாரிக்கவும் இருக்கிறான். உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய யாவும் சோதனையாக இருக்கிறது. நமது பிள்ளைகளும் நமக்கு சோதனைதான். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களின் செல்வங்களும் உங்களது பிள்ளைகளும் சோதனை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பணம் பொருள் எதுவும் மறுமையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடியது என்பது போல நமது கைகளிலே இருக்கக்கூடிய பிள்ளைகளும் மறுமையில் அவர்கள் சம்பந்தமாக நம் விசாரிக்கப்பட இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமது கைகளிலே இருக்கக்கூடிய பணத்தை செல்வத்தை எவ்வாறு நாம் பெற்றுக்கொண்டோம், அவற்றை எப்படி நாம் அனுபவித்தோம் என்பது பற்றி விசாரணை ஒன்று நடைபெறும். நாம் பதில் சொல்லியாக வேண்டும். நமது கரங்களிலே தவளக்கூடிய பிள்ளைகள் நமக்கு எப்படி கிடைத்தார்கள், அவர்களை நாம் எப்படி நடத்தினோம், எப்படி அவர்களை அனுபவித்தோம் என்பது பற்றி அவர்கள் சம்பந்தமான நம்மீதுள்ள விசாரணை அமையவிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது பிள்ளைகளை நாம் வளர்ப்பதிலே நாம் சுவனத்தையும் அடைந்து கொள்ளலாம், அவர்களை நாம் வளர்ப்பதிலே நரகத்தையும் அடைந்து கொள்ளலாம். நமது பிள்ளைகள் நமது சுவர்க்கத்துக்கு வழியாகவும் அமைவதுண்டு, நமது நரகத்துக்கு வழியாக அமைந்து விடுவதும் உண்டு. அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் பிள்ளைகளையும் சோனத்துக்குரியவர்களாக ஆக்கி வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது பிள்ளைகள் நமக்குள்ளே இம்மையில் மறுமையில் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள், தாக்கம் செலுத்துகிறார்கள் என்பது பற்றி பேசியிருக்கிறார்கள். பிள்ளை மபுகல, நப்பித்தனத்துக்கு காரணமாக இருக்கிறார் என்று சொன்னார்கள். மஜ்பனா, கோழைத்தனத்துக்கு காரணம் என்று சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறிதொரு கட்டத்திலே மஜ்ஹலா, அறியாமைக்கும் காரணம் என்று சொல்லி வைத்தார்கள். பல வகையான அறிவிப்புகளிலே பல வகையாக வந்திருக்கின்றது. நமது கோழைத்தனத்துக்கு காரணம், நமது பிள்ளை மீதுள்ள பற்றின் காரணமாக ஜிஹாத் ஒன்றுக்கான அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள பின்வாங்குவோம். இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக படை ஒன்று வந்திருக்கிறது அல்லது படை திரட்டப்படுகிறது, அவர்களை முறியடிப்பதற்கு, தடுத்து நிறுத்துவதற்கு, எதிர்த்து போராடுவதற்கு வாருங்கள் என்று இஸ்லாமிய ஆட்சியின் தலைவர் அழைப்பு விடுத்தால் அது ஜிஹாதுக்கான அழைப்பாக இருக்கும். இந்த நேரத்திலே எனது பிள்ளைக்கு ஏதும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் இடத்திலே இருக்கும் என்றால் நான் இப்பொழுது அந்த ஜிஹாதில் கலந்து கொள்வதற்கு பின்வாங்குவேன். இப்படி நான் ஜிஹாதில் கலந்து கொள்வதற்கு பின்வாங்கியதற்கான காரணம் இந்த பிள்ளையாக இருக்கிறது. ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பிள்ளை கோழைத்தனத்துக்கு காரணம், கோழைத்தனத்தை உனக்குள்ளே ஏற்படுத்துகிறது. இன்னும் ஒரு கட்டத்திலே மஜ்ஹலா, அறியாமைக்கு காரணம். நீ படிக்க வேண்டிய அறிவு நிறைய இருக்கிறது, குறிப்பாக இஸ்லாத்தின் அடிப்படையான விஷயங்களை நீ படிக்க வேண்டியிருக்கிறது. பிள்ளையை காரணம் காட்டி பிள்ளையை நான் பாதுகாப்பதிலே, வளர்த்தெடுப்பதிலே, சம்பாதித்து கொடுப்பதிலே ஈடுபட்டிருக்கிறேன் என்று அதனை நீ காரணம் காட்டி இஸ்லாமின் அடிப்படையான அறிவை நீ பெறத் தவறுகிற நேரத்திலே உனது அறியாமைக்கு பிள்ளை காரணமாக அடைந்து விடுகிறது என்று சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோல மபுகல, கஞ்சத்தனத்துக்கு காரணமாக அமைந்து விடுகிறது உன் பிள்ளை. உனது பிள்ளைக்கு சேகரித்து வைக்க வேண்டும், மீதப்படுத்தி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே மேலோங்கி இருந்ததன் காரணமாக நீ அல்லாஹுக்காக வேண்டி கொடுப்பதை, ஜகாத்தாக சதக்காவாக கொடுத்தள்ள வேண்டியதை எல்லாம் நீ தாமதப்படுத்துகிறாய் அல்லது தடுத்துக் கொள்கிறாய். இப்பொழுது உன் பிள்ளை உனக்குள்ளே நப்பித்தனத்துக்கு காரணமாக அமைந்து விடுகிறது என்று சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது பிள்ளைகள் நமக்குள்ளே இம்மையிலும் மறுமையிலும் தீன் சார்ந்த துன்யா சார்ந்த விவகாரங்களில் எல்லாம் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி இந்த நபிமொழிகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அந்த திருவசனத்திலே இன்னமா அம்வாலுக்கும், உங்களது செல்வங்களும் தான், வாவுலாதுக்கும், உங்களது பிள்ளைகளும் தான், ஃபித்னா, சோதனைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன, சோதனைகளாக இருந்து கொண்டிருக்கின்றனர் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதும் இந்த விளக்கத்தை நாம் பார்க்கும் போது இரண்டும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கக்கூடிய ஒரே விஷயங்களாக இருக்கின்றன. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பிள்ளைகள் நமது கைகளிலே நாளை விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு பொறுப்புகளாக நம்மிடத்திலே தரப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை நாம் கல்வி கொடுக்கிறோம், ஒழுக்கம் ஊட்டுகிறோம். நமது பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டியது இரண்டு சகோதரர்களே, கல்வியை கொடுக்க வேண்டும், அறிவை கொடுக்க வேண்டும், ஒழுக்கத்தையும் கொடுக்க வேண்டும். கல்வி என்பது அடிப்படையான ஒன்று. அந்த கல்வியூடாக பிள்ளையிடத்திலே ஒழுக்கத்தை நாம் கொண்டு வரவில்லை என்றால் அந்த கல்வி ஒரு பயனுள்ள கல்வியாக இருக்கப் போவதில்லை. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தந்தை பிள்ளைக்கு கொடுக்கிற உயர்ந்த, மேலான, அதி பெருமதிமிக்க அன்பளிப்பு பற்றி பேசுகிற போது ஒழுக்கம் என்று சொல்லி வைத்தார்கள். மரியாதையான ஒழுக்கம் நிறைந்த நடத்தையை விட சிறந்த ஒரு அன்பளிப்பை ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி வைத்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒழுக்கம் மிக முக்கியமான ஒன்று. பிள்ளைகளிடத்திலே நாம் கொண்டு வர வேண்டியது கல்வி மிக முக்கியமான ஒன்று நமது பிள்ளைகளிடத்திலே நாம் கொண்டு வர வேண்டியது. ஒழுக்கத்தையும் கல்வியையும் ஒரு சேர சொல்லிக் கொடுத்த மார்க்கம், கல்வியை ஒரு பக்கத்திலும் ஒழுக்கத்தை மறுபக்கத்திலும் நிறுத்திய மார்க்கம் அல்ல, சொல்லுக்கும் செயலுக்கும் இடையிலே வேலை கட்டிக்கொண்ட ஒரு மார்க்கம் அல்ல இஸ்லாம். நடத்தை ஒன்று, போதனை வேறொன்று என்று இரண்டுக்கும் இடையிலே ஒரு வேலையை போட்டுக்கொண்ட மார்க்கம் அல்ல இஸ்லாம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனது சொல்லும் செயலும் சமமாக இருக்க வேண்டும். அவன் சொல்லுவது போல நடக்க வேண்டும், நடப்பது போல சொல்ல வேண்டும். இப்படி இஸ்லாம் ஒழுக்கத்தை அறிவோடு பின்னி பிணைத்து வைத்திருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது பிள்ளைகளுக்கு இவற்றை எல்லாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெறும் அறிவை மட்டும் கொடுப்பதனால் அவர்களை ஒழுக்க சீரர்களாக ஆக்கிவிட்டோம் என்று அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது பிள்ளைகள் நல்ல துறைகளிலே மிளிர வேண்டும் என்று படாத பாடுபட்டு உழைக்கிறோம். மிகப்பெரிய கனவுகளை சுமந்த வண்ணம் உழைக்கிறோம். அதே சமயத்திலே அவன் எந்த துறையிலே மிளிர்ந்தாலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க தவறுகிற போது அவன் ஒரு இம்மையிலும் ஜெயசீல பெற தவறிவிட்டான், மறுமையிலும் ஜெயசீலனாக தவறிவிட்டான் என்பதை நாம் நினைவிற்கொள்ள தவறி போகிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடம் இந்த உம்மத்துக்கு தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி விவரிக்கிற போது, இதற்கு மேல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி பேசுகிற போது, அறிவையும் ஒழுக்கத்தையும் ஊட்டுகிறவராக அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தார். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ்வின் ஆயத்துகளை, அத்தாட்சிகளை அல்லது வசனங்களை ஓதி காட்டுபவர்களாக, எடுத்துச் சொல்பவர்களாக, அவர்களை பரிசுத்தப்படுத்தி ஒழுக்க சீரர்களாக, நன்னடத்தி உள்ளவர்களாக ஆக்குபவர்களாக, அல்லாஹு தஆலாவுடைய வேதத்தையும் தன்னுடைய ஹதீஸையும் படித்து கொடுப்பவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மனிதர்கள் மத்தியிலே அனுப்பி உள்ள செய்தியை சொல்லி வைக்கிற போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு அறிவையும் மூட்டி கூடவே ஒழுக்கத்தையும் மூட்டுகிற பொறுப்போடு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை படித்துக் கொள்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் கொடுக்கப்பட்டுள்ள இந்த பொறுப்பை பற்றி இருவேறு சந்தர்ப்பங்களில் பேசுகிற போது இப்படித்தான் சொன்னார்கள். புகைஸ்தூலி உத்தம்மிம சாலிஹல் அஹ்லாக், நல்ல குணங்களை பூர்ணப்படுத்தி வைக்க நான் அனுப்பப்பட்டுள்ளேன். வைன்னமா புகைஸ்து முஅல்லிமா, கற்றுக் கொடுப்பவனாகவே அனுப்பப்பட்டுள்ளேன், கற்றுக் கொடுப்பவனாக அனுப்பப்பட்டுள்ளேன், நல்ல குணங்களை ஒழுக்கங்களை பூர்த்தி செய்து வைப்பதற்கு அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்லுகிற போது, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு நல்ல ஒழுக்கங்கள் கூடிய கல்வியை கொடுத்து அவர்களை ஒழுக்க சீலர்களாக ஆக்கும் நோக்கத்தோடு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை படித்து தெரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. அன்பிலே என்கிற அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹு தஆலாவுடைய வசனங்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்கள் நமக்கு முன்னே நிற்பது, நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் நீங்கள் வளர்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது ஒழுக்கம் மட்டுமல்ல, கல்வி மட்டுமல்ல, இரண்டையும் பிரித்து பிரித்து மட்டுமல்ல, நீங்கள் கொடுக்க வேண்டியது ஒழுக்கத்தையும் கல்வியையும் இரண்டர கலந்து என்பதை சொல்லி படித்துக் கொள்ள முடியுமாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளில் அதிகமானோர் கல்வியிலே கவனம் செலுத்துவதை பார்க்கிறோம். ஒழுக்கத்தில் நாம் அவர்களுக்கு எவ்வளவு கவனத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். அவர்கள் படிப்பதற்கு, பரீட்சைகளை எழுதுவதற்கு, அவற்றில் சித்திகளை பெறுவதற்கு, நல்ல மதிப்பெண்களை பெற்றிழங்குவதற்கு, பின்னர் ஒரு தொழில் வாய்ப்பை அறிந்து கொள்கிறதற்கு நாம் எடுக்கிற முயற்சி, காட்டுகிற கரிசனை, கொண்டிருக்கிற ஈடுபாடு, அவற்றில் எந்த அளவு, எத்தனை வீதம் அவர்களை ஒழுக்க சீரர்களாக மாற்றுவதிலே நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், எடுத்துக்கொண்டிருக்கிறோம், கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தனை செய்து பாருங்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது பிள்ளை இந்த கல்வி பொது தராதர பத்திர சாதாரண பரீட்சையிலே சாதாரண தர பரீட்சையிலே நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும், கூடிய புள்ளிகள் பெற வேண்டும். அதற்காக வேண்டி அவனை இரவு பகல் பாராது படிக்க வைத்தோம், அவனுக்காக வேண்டி ஆக வேண்டிய அத்தனையும் செய்தோம், எங்கெங்கு அனுப்பி இருக்க வேண்டுமோ அத்தனையும் செய்திருக்கிறோம். இந்த பரீட்சையிலே அவன் வெற்றி பெற்றான், சித்தி அடைந்தான். அடுத்தது அவனுடைய ஒரு தொழில். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வி என்பது பரீட்சை அல்ல, கல்வி என்பது பரீட்சை அல்ல, கல்வி என்பது வாழ்க்கையாக இருக்கிறது. அறிவு வாழ்க்கைக்குரியது. வாழ்க்கையிலே ஒரு மனிதனை மனிதனாக ஆக்குகிற வேலையை கல்வி செய்யாத போது அந்த கல்வியினால் எந்த பயனும் அடையப் போவதில்லை. அந்த கல்வி ஒரு மனிதனை நாசத்திலேயே கொண்டு போய் சேர்க்கும், அந்த கல்வி அவனை நாசத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே நன்கு சிந்தியுங்கள். நாம் மூன்று இடங்களை வைத்திருக்கிறோம். ஒன்று படிப்பு, அது கல்வி. அடுத்தது அதனுடைய நோக்கத்தை கேட்டால் இரண்டாவது ஒன்றை வைத்திருக்கிறோம், பரீட்சை. மூன்றாவது பரீட்சையின் நோக்கம் என்ன? தொழில் ஒன்றை அடைந்து கொள்வது. சகோதரர்களே, இஸ்லாம் அப்படி ஒன்றை சொல்லித் தரவில்லை. இஸ்லாத்தில் பரீட்சை என்பது ஒன்றுதான், மனித வாழ்க்கை என்பது பரீட்சையாக இருக்கிறது. முழு உலகமும் நான் ஏற்கனவே சொன்ன ஆயத்தில் வருவது போல ஒரு மனிதனுக்கு சோதனையாகவே இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை முழுக்க முழுக்க ஒரு மனிதனுடைய சோதனை களம். இந்த சோதனை களத்தை அவன் நன்கு பயன்படுத்தி இதில் நல்ல புள்ளிகள் பெற்று அவன் பாஸ் பண்ணுகிற போது மறுமையிலே அவன் சித்தி அடைந்தவனாக ஆகிறான். அங்கேதான் உண்மையாகவே அவன் ஜெயம் பெறுகிறான். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நடைபெறுகிற மாணவர்கள் மனிதர்கள் சந்திக்கிற பரீட்சைகள் எல்லாம் அவனுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறவை அல்ல. ஒரு மனிதன் எழுதுகிற பரீட்சை அவனுடைய வெற்றியையோ தோல்வியோ தீர்மானிப்பதும் அல்ல. செய்கின்ற பரீட்சையில் தோற்றுகின்ற பரீட்சையில் தேர தவறியவர்கள் எல்லாம் அல்லது நல்ல மதிப்பெண்களை பெற தவறியவர்கள் எல்லாம் அறிவிலிகள் என்றும், நல்ல மதிப்பெண்களை பெற்று பரீட்சையில் சித்தி எறியவர்கள் எல்லாம் அறிவாளிகள் என்று அர்த்தப்படுத்தவும் முடியாது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் பல வகையான பரீட்சைகளை சந்திக்கலாம். தொழிலுக்கான பரீட்சையையும் சந்திக்கிறான், வேலை வாய்ப்புக்கான பரீட்சையும் சந்திக்கிறான். அதுபோல கல்விசார் பரீட்சை ஒன்று இருக்கிறது. இந்த பரீட்சைகள் யாவும் அப்படியான பரீட்சைகள். இந்த பரீட்சைகள் ஒரு மனிதனுடைய துறையிலே அவனை வெவ்வேறு படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கும். மாற்றமாக அவனுடைய வாழ்க்கையில் அந்த பரீட்சையில் அவன் சித்தி அடைய தவறியதனால் முழு வாய்ப்புகளையும் இழந்து அவனுடைய வாழ்வு எதிர்காலம் சுத்த சூன்யமாக ஆகி போகிற நிலையில் உள்ளவை அல்ல. அவனுக்கு மாற்றுத் தெரிவுகள் அவன் முன்னே பலவே இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே கற்ற கல்வி பிரகாரம் மிக்க தவறிவிட்டு மறுமையிலே போய் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே நாம் நமது பிள்ளைகள் அவர்களை கல்வி கொடுத்து பரீட்சை ஒன்றுக்கு தயார்படுத்துகிறோம் என்றால் நம்மை விட சுத்த முட்டார்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு வாழ்வதற்கான கல்வியை கொடுப்போம், இஸ்லாத்தின் அடிப்படை கல்வியை கொடுப்போம், குர்ஆனுடைய கல்வியை கொடுப்போம், ஹதீசுடைய கல்வியை கொடுப்போம், எப்படி புத்திசாதுரியமாக வாழ்வது என்பதை சொல்லிக் கொடுப்போம். நீ எந்த துறையில் இருந்து விட்டு போகலாம், ஆனால் இருக்கிற துறையிலே ஒரு முஸ்லிமாக இருப்பதற்கு நீ என்ன கல்வியை பெற வேண்டுமோ அந்த கல்வியை பெற்றுக்கொள் என்பதை சொல்லி அந்த கல்வியை கொடுப்போம். சகோதரர்களே, பிரியமானவர்களே, அந்த இடத்திலே நாம் தவறுகிற போது அவன் எந்த துறையிலே இருந்தாலும் அவன் அந்த துறையில் இருந்து விட்டு போகலாம், ஆனால் அவன் உலகம் என்ற பரீட்சையிலே அவன் சித்தி அடைய தவறி இருக்கிறான். மறுமையிலே அல்லாஹு தாலாவிடத்திலே வெற்றி பெற்றவர்கள் கூட்டத்திலே இருக்க மாட்டான், தோல்வியடைந்தவர்கள் கூட்டத்திலே இருப்பான். அந்த தோல்வி ஈடு செய்ய முடியாத தோல்வி, அதற்கு ஒரு வெற்றியை மாற்றிதான் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்குரிய சந்தர்ப்பம் கிஞ்சித்தும் கிடையாத தோல்வி. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே நன்கு சிந்தனை பண்ணுங்கள். இந்த காலத்திலே நடைபெறுகிற பரீட்சைகள், இந்த காலத்தில் நடைபெறாத வேறு காலத்தில் நடைபெறக்கூடிய இன்னொரு என்ன பரீட்சைகள் யாவும் நமது பிள்ளைகளுடைய வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கிற பரீட்சைகள் அல்ல, அவர்களுடைய நிபுணத்துவத்தை தீர்மானிக்கிற பரீட்சைகள் அல்ல, அவர்களுடைய ஆளுமையை திறமையை தீர்மானிக்கிற பரீட்சைகள் அல்ல, அவர்களுடைய நன்னடத்தையை முடிவு செய்கிற பரீட்சை அல்ல. இவை யாவும் அவர்களுடைய கல்வித்துறைகளில் ஒரு கட்டத்தை தீர்மானித்துக் கொண்டு அடுத்த கட்டம் நோக்கி நகர்வதற்கான ஏற்பாடுகள், காலத்துக்கு காலம் இவற்றின் ஏற்பாடுகள் மாறிக்கொண்டிருக்கும். 10 பாடங்கள் இருக்கும், இப்பொழுது 6 பாடங்களாக ஆக்குவது பற்றி இலங்கை அரசாங்கம் யோசித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மாணவர்களுக்கு அதிகபட்ச சுமை இந்த கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சையில் இருக்கிறது என்பதனால், அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று பார்த்தால் வெறும் 4 பாடங்கள் தான் இந்த பொது பரீட்சையில் இருக்கும். 1, அவர்களுடைய முக்கியமான பாடம் மெத் இருக்கும், கணிதம் இருக்கும். 2, சயின்ஸ் இருக்கும், விஞ்ஞானம் இருக்கும். 3, ஐடி தகவல் தொழில்நுட்பம் இருக்கும். 4, ஆங்கிலேய நாடுகளிலே இங்கிலீஷ் இருக்கும், பிரான்ஸ் போன்ற பிரெஞ்சு அங்கே பிரெஞ்சு இருக்கும். சகோதரர்களே, இந்த 4 பாடங்கள் மட்டுமே ஐரோப்பிய நாடுகளிலே மிக முக்கியமான பாடங்கள். ஏனைய எல்லா பாடங்களும் விருப்புக்குரிய பாடங்கள், பரீட்சைகளுக்கு முக்கியமான பாடங்கள் அல்ல. நமது நாட்டிலே 9-10 பாடங்கள் இந்த மாணவர்கள் சுமக்க முடியாத சுமையொன்றை அந்த பருவத்திலே சுமந்து கொண்டு எழுதுகிற நிலையிலே நாம் அவர்களை வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் இருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு வேண்டாத அத்தனை பழுவையும் கொடுத்து அவனை நாம் எதிர்பார்க்கிறோம். என் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டான் சில புள்ளிகளை எடுத்துவிட்டு. சகோதரர்களே, இப்பொழுது அரசாங்கம் யோசிக்கிறது அதனை 6 பாடங்களாக ஆக்குவது பற்றி. அதற்கு பிறகு நேற்றைய முன்தினம் நீங்கள் பத்திரிகையிலே வேறு ஊடகங்களிலே படித்திருக்கலாம், கல்வி பொருத்தாளர் உயர்தர பரீட்சையின் இந்த விஞ்ஞான பிரிவில் இருக்கக்கூடிய அதிகூடிய பல்கலைக்கழகத்துக்கு நுழைவுக்கு தெரிவுக்குரிய புள்ளிகளை குறைத்திருக்கிறது. 2 C ஒரு S இருந்தால் இவர்களுக்கு மருத்துவ உயரத்துக்கு போகலாம் என்ற அளவுக்கு இறுக்கத்தை தளர்த்தி இருக்கிறது, நெகிழ்வுத்தன்மை இறங்கி வந்திருக்கிறது. சகோதரர்களே, 20 முன் நாம் பேசிக் கொண்டிருந்தது ஐரோப்பிய நாடுகள் அமல் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய வெற்றி தராத இந்த கல்விக் கொள்கையிலே இப்பொழுதுதான் நமது அரசாங்கமும் இந்த இலங்கை நாடும் கல்வியலாளர்களும் பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் ஆரம்பித்திருக்கிறார்கள். மொத்தத்தில் ஒன்றுதான் சகோதரர்களே, இவை யாவும் துறைகளை தெரிவு செய்வதற்கான ஏற்பாடு, வாழ்க்கையின் வெற்றி தோல்வியை முடிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் அல்ல. நீ ஒரு இன்ஜினியராக இருந்து விட்டு போகலாம், நீ ஒரு டாக்டராக இருந்து விட்டு போகலாம் என்று ஒரு துறையை தெரிவு செய்வதற்கான ஏற்பாடு, வாழ்க்கையிலே மனிதனாக இருப்பதற்கான ஏற்பாடுகள் என்றால் இந்த ஒழுக்கத்தை கூடிய கல்வியை நாம் அங்கே கொடுத்தால்தான் அவன் மனிதனாக ஆகிவிட்டு போகலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பிள்ளைகள் இந்த காலத்திலே நம்மிடத்திலே இந்த பரீட்சையின் மூலம் ஒரு கவனத்தை பெறுகிற அதே சமயத்திலே விடுமுறைகளிலும் நம்மிடத்திலே மறுபக்கத்திலே கவனத்தை பெறுகிறார்கள். எல்லா பாடசாலைகளும் விடுமுறை டிசம்பர் விடுமுறை காலத்திற்கு மூடப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான மாணவர்கள் தமது வீடுகளிலே முடங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த 20-25 நாட்களை பயனுள்ள நாட்களாக கழிப்பதற்கு படித்துக் கொடுங்கள். அவர்களை ஒரு நல்ல ஈடுபாட்டோடு வீட்டிலே வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆசிரியர்கள் ஒரு கட்டத்திலே உங்களிடத்திலே நீவு பெற்றிருக்கிறார்கள், இன்னும் ஒரு கட்டத்தை நீங்கள் நகர்த்த வேண்டியிருக்கிறது. இந்த 20-25 நாட்கள் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விடுமுறை என்பது விடுமுறையாக அர்த்தப்படுத்தப்பட வேண்டும், விடுமுறை என்பது விடுமுறையாக அர்த்தப்படுத்தப்பட வேண்டும். இந்த நாட்களிலும் டியூஷனுக்கு மேல் டியூஷன், படிப்புக்கு மேல் படிப்பு, அவனை கொண்டு எடுக்கிற இன்னும் ஒரு அடுத்த கட்டத்தை பற்றி நீங்கள் யோசிக்காதீர்கள். அவர்களுடைய அதிகமான நேரங்களிலே அவர்களுக்கு சில பகுதிகளை ஒதுக்குங்கள், படிப்பதற்கு சின்ன சின்ன வகுப்புகளுக்கு அனுப்பிடுங்கள். நாம் விடுமுறையில் இருக்கிறோம் என்கிற உணர்வை அவர்களுக்கு அனுபவிக்க கொடுங்கள். பாடசாலை மட்டுமே விடுமுறை, படிப்பதற்கு விடுமுறை நமக்கு இல்லையே என்கிற அளவுக்கு மாணவர்களுடைய இதயங்களிலே மனங்களிலே உணர்வுகளை ஏற்படுத்தி நமக்கு எப்பொழுது இந்த வாழ்க்கையிலே விடுவு கிடைக்கும், இந்த பாடசாலை மதரசாக்கள் இருந்து எப்பொழுது நாம் விடுபடுவோம் என்கிற அளவுக்கு மாணவர்கள் சிந்திப்பார்கள் என்றால் அது அவர்கள் கல்வியிலே வெறுப்படைந்து பின்னடைவு நோக்கி தள்ளப்படுவதற்கு காரணமாக ஆகி போகும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுக்கு தாராளமாக ஓய்வு கொடுங்கள், விளையாடுவதற்கு அனுமதி கொடுங்கள், விளையாடும் இடங்களுக்கு அழைத்து செல்லுங்கள், சுற்றுலாக்களுக்கு எடுத்து செல்லுங்கள், அவர்களுக்கு வாழ்க்கையை காட்டிக் கொடுங்கள். பாடசாலை அறைகளிலே கிடைப்பது, புத்தகங்களுக்குள்ளே இருந்து கிடைப்பதெல்லாம் வெறும் ஏற்றுச்சுரக்கா என்று வைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கையிலே எப்படி நீ வாழ வேண்டும், வாழ்க்கை என்பது என்ன, மனிதர்கள் யார், இடங்கள் எவை, நகரங்கள் யாவை, கிராமங்கள் எப்படிப்பட்டவை, ஆறு எப்படி இருக்கும், கடல் எப்படி இருக்கும், காற்று எப்படி இருக்கும், கடலோரம் எப்படி இருக்கும், பூங்கா எப்படி இருக்கும், மரம் எப்படி இருக்கும், காடு எப்படி இருக்கும், பறவை எப்படி இருக்கும், மிருகம் எப்படி இருக்கும், மலை எப்படி இருக்கும், மழை எப்படி இருக்கும், நீர் எப்படி இருக்கும், நீர் வீழ்ச்சி எப்படி இருக்கும். சகோதரர்களே, இவற்றை எல்லாம் அவர்கள் புத்தகங்களிலே படித்திருப்பார்கள். காண்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லை. நேரடியாக பார்த்து படிக்கிற அறிவை விட ஒரு உயர்ந்த அறிவு ஒரு மனிதனுக்கு கிடைக்க மாட்டாது, விளக்கம் என்ற வகையிலே சகோதரர்களே. ஆகவே அவர்களை இப்படியான இடங்களுக்கு அழைத்து செல்லுங்கள். அவர்களுக்கு சுதந்திரமாக இந்த காற்றை அனுபவிக்க செய்யுங்கள். அவர்கள் எப்பொழுதும் புத்தகங்களை பணிந்து பார்க்கிற இந்த நிலையிலிருந்து மாற்றி உயர்ந்து வானத்தை பார்க்கட்டும், வலது பக்கம் பார்க்கட்டும், இடது பக்கம் பார்க்கட்டும், நேராக பார்க்கட்டும், பின்பக்கம் பார்க்கட்டும், இந்த உலகை அண்ணாந்து பார்க்கட்டும். அல்லாஹு தாலாவின் அதிசய படைப்புகளிலே அபிழ்ந்து கிடக்கிற அவனது சக்திகளை உணரட்டும். எடுத்துச் சொல்லிக் கொள்ளுங்கள் அன்பு சகோதரர்களே. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவன் இப்பொழுது அல்லாஹுவை புரிய ஆரம்பிக்கிறான், அவனது படைப்புகளை விளங்க ஆரம்பிக்கிறான், படைத்தவனுக்கும் படைப்புகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை அறிய ஆரம்பிக்கிறான். இப்பொழுது அவன் பாடசாலையிலே புத்தகங்களிலே பெற்ற கல்வி யதார்த்தமாக அவனுக்கு புரிய ஆரம்பிக்கிறது, சிறுக சிறுக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. சிந்திக்கும் மனிதனாக ஆகிறான், சிந்திக்கும் மனிதனாக ஆகிறான். சிந்திக்கிற வேலை அற்ற எப்பொழுதும் வெறும் புத்தகங்களுக்குள்ளே முடங்கி கிடக்கிற அப்பியாசம் இல்லாத செய்முறை அறிவு இல்லாதவர்களால் இந்த உலகத்திலே இந்த மாதிரியான படிப்பாளிகள் அதிகமாகித்தான். வைத்தியத்துறை நாசமாகி போனது, கட்டிடத்துறை நாசமாகி போனது, பாதை அபிவிருத்தி நாசமாகி போனது, அரசியல் நாசமாகி போனது, ஊடகம் நாசமாகி போனது, சூழல் நாசமாகி போனது, எல்லாமே நாசமாகி போனதுக்கு முதற் காரணம் என்ன தெரியுமா? அவன் படிக்கிற அறிவுக்கும் நடைமுறை அமைப்புக்கும் இடையிலே அவனுக்கு வித்தியாசம் காண்கிற அளவுக்கு, அல்லது ஒன்றை ஒன்றோடு பிரயோகித்து பார்க்கிற அளவுக்கு அவனிடத்திலே சிந்திக்கிற திறன் இல்லாமல் போய்விட்டது. அவன் வெறும் ஏட்டுக்குள்ளே நினைக்க இருக்கிறான், தியரியை மட்டும் அவன் படித்திருக்கிறான், செய்முறையிலே இல்லாமல் இருக்கிறான். சகோதரர்களே, ஒரு அக்கவுண்டன் இருப்பான், பல வருடங்கள் அனுபவத்திலே படித்திருப்பான், ஆனால் இன்னும் ஒரு பெட்டி கடைக்கு கணக்கு செய்வதற்கு, கணக்கை பார்ப்பதற்கு அவனுக்கு அறிவில்லை என்றால் அவன் ஏன் இருந்து என்ன, இறந்து என்ன? அந்த ஒரு அக்கவுண்டனால் என்ன புண்ணியம் இருக்கிறது சகோதரர்களே? பெட்டிக்கடைக்காரன் அவனுக்கு கணக்கு சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு ஆறாம் வகுப்பு கூட சித்தி அடையாத ஒரு பெட்டிக்கடைக்காரனுக்கு கூட அவனுடைய கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு அவன் ஒரு பட்டய கணக்காளர் என்றால் இவனுடைய அறிவுக்கும் நடைமுறைக்கும் என்ன பிரயோசனம் இருக்கிறது, என்ன சம்பந்தம் இருக்கிறது சகோதரர்களே? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே கொடுக்கிற அறிவு இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோசனம் உள்ள அறிவாக இருக்கட்டும், நடைமுறைக்கு ஒத்து வருகிற அறிவாக இருக்கட்டும், அல்லாஹ்வை விளங்குவதற்கு உதவுகிற அறிவாக இருக்கட்டும், மனிதர்கள் பயன்படுகிற அறிவாக இருக்கட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடத்திலே இப்படியான அறிவாளிகள் தான் வெற்றி பெறுவார்கள். இந்த உலகத்தில் அவர்களை கொண்டு பயன் இருக்கிறது, மறுமையில் அவர்களது கல்வி அவர்களுக்கு பயன் கொடுக்கும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையிலே இந்த டிசம்பர் காலத்திலே பரீட்சை எழுதுகிற நமது மாணவர்களையும் வீடுகளில் இருக்கக்கூடிய நமது மாணவர்களையும் அணுகுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை பற்றி எல்லாம் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் வினோவயத்தில் இருக்கிறான் என்பதை நினைவு வைத்துக் கொண்டு இவர்களை வழிநடாத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நமது பிள்ளைகள் விடயத்திலே அதிகூடிய கவனம் செலுத்துபவர்களாக ஆக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகள் நமக்கு சோதனைகள் இந்த விடயத்தை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளை நமக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பானாக. இம்மையிலும் மறுமையிலும் நாமும் நமது பிள்ளைகளும் ஜெயசீலர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபிக் செய்வானாக. பயனுள்ள இறைவனை பயந்து நடக்க உதவக்கூடிய அறிவை நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் கொடுத்துருள்வானாக. நல்லவர்களாக வல்லவர்களாக நம்மையும் நமது பிள்ளைகளையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ்.